இது கதையோசை தீபிகா அருண் வழங்கும்
சுழலில் மிதக்கும் தீபங்கள். எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். ஒலி வடிவில் ஸ்ரீநித்யா சுந்தர். அத்தியாயம் 1. கிரிஜா காப்பித்தூளை அடைத்து ஃபில்டரில் கொதிநீரை ஊற்றிவிட்டு ரொட்டித் துண்டுகளுக்கிடையில் சீஸ்கரியை பொதிந்து வாட்டும் கூட்டுக்குள் நெய்த்தடவி மூடி தீயில் வாட்டுகையில் மனம் எட்டூருக்கு பரவுகிறது. அம்மா, ஜமீதாரி வந்திருக்கா என்று அறிவித்துக் கொண்டு சாரு சமையலறைக்குள் வருகிறாள்.
ஹை, எனக்கு கொஞ்சம் சீஸ்கரிமா என்று கையில் அவள் அனுமதியின்றியே எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு ஓடுகிறாள்.
காலங்கத்தால பல்கூட தேய்க்காம. ச, 12 வயசுக்கு எந்த பொறுப்பும் தெரியாத தீனிப்பட்டறை. உடம்பு பக்கவாட்டில் வளர்ச்சி பெற்று விகாரம் என்று சொல்லும் எல்லைக்கு போயாகிவிட்டது. இக்கழுத குருவியை வேடிக்கை பார்க்கறியே, வந்தனாவுக்கு வாசக்கதவை திறந்துவிடு. உள் வழியே வந்து கச்சரா டப்பாவை எடுத்துக்கிட்டோம். பாட்டி ரூம்ல எழுந்து உக்காந்துருக்கா. இது எச்சரிக்கை குரல். பாட்டியின் அறையிலிருந்து மொட்டை மாடிக்கும் அவளுடைய குளியல் அறைக்கும் வரலாம். மொட்டை மாடியில்தான் கச்சரா டப்பா எனப் பெறும் குப்பை தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. சாப்பாட்டுத் தட்டுக்களிலிருந்து கழிக்கப் பெறும் கறிவேப்பிலை, முருங்கைச் சக்கை, பழத்தோல் போன்ற எச்சிற்குப்பைகள் இடம்பெறக்கூடிய குப்பை தொட்டி உள்புறம் இடம்பெறக்கூடாது என்பது பாட்டியின் சட்டத்திட்டம். கீழ்ப்புறம் விசையுள்ள மூடி திறக்கக்கூடிய சுகாதாரமான குப்பை தொட்டிதான் என்றாலும் அதற்குரிய இடம் வெளிப்புறம் மூலை. அதை அன்றாடம் துப்புரவு செய்ய வரும் துப்புரவுக்காரியும் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பது பாட்டியின் இன்னொரு சட்டம். வந்தனாவை ஜமேதாரி என்று சொன்னாலே கோபித்துக் கொள்வாள். என் பேரச் சொல்லு என்று ஆணையிடுவாள். அதுவும் நியாயம். அவள் குப்பை எடுத்து செல்பவளாகவா தோற்றமளிக்கிறாள்? பளிச்சென்ற குங்குமப்பொட்டும் வாரிய கூந்தலும் சிறிதும் அழுக்கு ஒட்டாமல் பூத்துக் குலுங்கும் சல்வார் கமீசுமாக புத்தம் புதிய மலர் போல இருக்கிறாள். கால்களில் உள்ள செருப்பை கூட வாயிலிலேயே கழற்றிவிட்டுத்தான் நீண்ட நடை கடந்து வருகிறாள். தன் கைவாளியில் குப்பையை கவிழ்த்துவிட்டு தொட்டியை சுத்தம் செய்ய கிரிஜா தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுகிறாள். துப்புரவாக வடித்து அடியில் ஒரு காகிதமும் போட்டுவிட்டு துடைப்பமும் வாளியுமாக வந்தனா போகிறாள். 6:30 அடித்தாயிற்று. பெரிய பெண் கவிதா இன்னமும் எழுந்திருக்கவில்லை. 10ஆம் வகுப்பு. 7:30 வீட்டை விட்டு கிளம்பியாக வேண்டும். சாரு, கவியை எழுப்பு. 5 மணிக்கு எழுப்பு, 5:30 எழுப்புமான்னு எழுப்பினா எழுந்திருந்தாதானே? வேலைக்காரி வருவதற்கு 9 மணியாகும். அதற்குள் வந்தனா வந்து போன இடத்தை தண்ணீர் தெளித்து துடைக்கிறாளா மருமகள் என்று கிழவி பார்த்து கொண்டிருப்பாள். கிரிஜாவுக்கு நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று முள்ளாய் நெருட பெருக்கி துடைக்கிறாள். வந்தனா வாஷ்பேசின் குளியலறை நெடுகிலும் நன்றாக சுத்தம் செய்வாள். ஆனால் இந்த மாமியாரின் ஆணை அவை எல்லாவற்றையும் மருமகளுக்கு ஒதுக்கியிருக்கிறாள். குளித்து மடியில்லாத சமையல் ஒன்று முடித்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். குழந்தைகளின் தந்தை வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறார். அடுத்த வாரம் திரும்பி விடுவார். அதுவரையிலும் அந்த நெருக்கடிக்கு விடுதலை. குளிர் அலமாரியில் முதல் நாளைய குழம்பும் கூட்டும் இருக்கிறது. அவற்றை கொதிக்க வைத்து சோறு மட்டும் குக்கரில் பொங்க வைத்து இவர்கள் சாப்பாட்டை முடிக்கலாம். பகலுக்குத்தான் சீஸ்கரி சாண்ட்விச் பண்ணி டப்பிக்கல்லில் போட்டாயிற்று. கடைக்குட்டி பரத்துக்கு எழுந்து வந்ததும் அம்மாவை கட்டி கொண்டாக வேண்டும். இவனுக்கு 9 வயதுதான். பள்ளிக்கூடம் தொலைவில் இல்லை.
அம்மா, எனக்கு க்ரையான் கலர் வேணும், மிஸ் கொண்டு வர சொல்லியிருக்கா.
அதுக்கு இப்பதான் சொல்றதா? போன வாரம் ஒரு கலர் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேனே, அதேங்க?
சாரு எடுத்துன்னு போய் ஒடிச்சிட்டா.
போய் போய்மா, இவன் என் ஜாமெட்ரி பாக்ஸை எடுத்து உடச்சி வச்சுட்டு பொய் சொல்றான்.
இந்த மாதிரி தகராறுகளை பள்ளிக்கு புறப்படும் நேரத்தில்தான் கொண்டு வருவார்கள். இவர்கள் வெளியேறி சந்ததி அழங்கிய பின்னரே மாமியார் காலை கடன்களை முடிக்க வருவாள். 3 படுக்கையறைகளும் 2 குளியலறைகளும் கொண்ட இந்த முதல் மாடி குடியிருப்புக்கு சுழையாக 3500 வாடகை. இந்திய தலைநகரில் அரசு குடியிருப்புகள் முக்கியத்துவம் பெற்றவை. இந்த வாடகையை அவர்களுக்கு அவன் சார்ந்திருந்த வியாபார நிறுவனம் கொடுக்கிறது. 3500 ரூபாயை வீட்டு வாடகையாக கொடுக்கவும் இன்னும் பல வசதிகளை அளிக்கவும் முன்வரும் அளவுக்கு அவள் கணவனின் வாணிப மதிப்பு உயர்ந்தது. ஆனால் பெண்கள் பள்ளி சென்ற பிறகு வந்து பார்க்கையில் மூத்த பெண் கவிதா பாட்டியின் குளியலறையில் துணிகளை விசிறியிருப்பதை பார்க்கிறாள். குளித்திருக்க மாட்டாள், சோம்பேறி. மாலையிலோ இரவிலோ குளிப்பாள். கிளாசட்டை ஃப்ளஷ் செய்யக்கூடாது. கிரிஜா ஆத்திரமும் அருவறுப்புமாக சுத்தம் செய்கிறாள். மாமியாருக்கு கெய்சரை போட்டுவிட்டு கடைக்குட்டி பையனை பள்ளிக்கு அனுப்ப சித்தம் செய்கிறாள். மாமியார் காலை கடன்களை முடித்து நீராடி வெளிவர குறைந்தபட்சம் 3:45 ஆகும். பரத்துக்கு காலை நேரத்தில் சாப்பாடு இலகுவில் உள்ளே செல்லாது.
பாட்டி அப்பா சலுகையில் இன்னமும் குழந்தையாக அம்மாவை சாதம் ஊட்ட சொல்கிறான். அவனை கீழே தெருவில் இறங்கும் வரையிலும் புத்தகப்பை சுமந்து கொடுத்து தெருக்கோடியில் செல்லும் வரை நின்று டாடா காட்ட வேண்டும். தெரு திரும்பினால் பள்ளியின் பஸ் வரும். பிறகு மேலே வந்து மாமியாரின் தெய்வங்களுக்கு முன்னிடம் துடைத்து கோலம் போட வேண்டும். கீழே வீட்டு சொந்தக்காரன் மல்ஹோத்ரா வாசலில் மலர்ந்த பிச்சி மந்தாரை ஒன்றிரண்டு செம்பரத்தை மலர்களை கொய்து வைத்திருப்பான். முதியவளின் ஆச்சாரங்களில் மிகுந்த மரியாதை உள்ளவன். அவனுக்கு 70 வயசிருக்கலாம். மனைவி இல்லை, 3 மகன்கள், மருமக்கள் சேர்ந்து கூட்டு குடும்பமாக கீழ்ப்பகுதியில் வாழ்கிறார்கள். அவனுடைய மருமகள் ஒருத்தியும் மாமனாருக்கு வேலை வைக்க மாட்டார்கள். வாயிலில் மனிதர் நடமாட இடமின்றி ஒரு அம்பாசடரும் மாருதியும் போர்த்து கொண்டு வீட்டு சொந்தக்காரனின் அந்தஸ்தை பறையடிக்கின்றன. உதவுபடிக்கு 3 பிள்ளைகளுக்கும் இருசக்கர வாகனங்களும் அணிவகுத்து நிற்கின்றன. ஒரு நேவாளத்து வேலைக்காரன் அடுப்பு வேலை மேல் வேலை எல்லாம் செய்வான். வேலைக்காரி நிரூபா 8 மணிக்குத்தான் வருவாள். கிரிஜா குழந்தைகள் துணிகளை சேகரித்து குழாயடிக்கு கொண்டு வருகையில் கீழே முற்றத்தின் பக்கம் 2 மருமகள் நீண்ட வீட்டங்கியுடன் கைநகத்துக்கு சிங்காரம் செய்து கொண்டிருக்கிறாள். ஒரே மகன் டூன் பள்ளியில் படிக்கிறான்.
குட் மார்னிங் ஆன்டிஜி.
குட் மார்னிங் என்று சொல்லும் கிரிஜாவுக்கு சிரிப்பு வரவில்லை. அவளுக்கு இவளை ஆன்டி என்று சொல்லும் அளவுக்கு வயது குறைவா? இல்லை, சொல்லப்போனால் அந்த பெண்கள் அனைவரும் மேற்கத்திய பூச்சி நாகரிகத்தில் மிதப்பவர்கள். குட்டைமுடி, உதடு நகங்களில் பளீர் சிவப்பு, வெளியே செல்லும்போது உடுத்தும் சேலையின் அடக்கமில்லாத எடுத்துக்காட்டு மோகங்கள் என்று ஆடம்பரமாக வாழ்பவர்கள். ஆனால் ஒருத்தி கூட முழுசாக கல்லூரி பட்டம் எடுத்தவளில்லை. ஆனால் அவளுடைய தோற்றத்தில் கிரிஜாவின் MA BEd பட்டம் இருந்த இடம் தெரியாமல் அழுந்தியே போய்விட்டது. கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ள நேரமில்லை என்பது முற்றிலும் உண்மையன்று. ஆனால் பார்த்து கொள்ளும் ஆர்வமும் மனமும் எங்கோ தொலைந்துவிட்டன. இவளுடைய மடிச்சேலை துணிகள், மாமியாரின் 9 கஜ நார்மடிப்பட்டு எல்லாம் உயர நடையின் நீண்ட கொடியில் காய்கின்றன. அதனால்தான் வந்தனா அங்கு வருவதற்கு தடை. கொம்பில் தன் சேலை பாவாடை முதலிய துணிகளை கொண்டு போய் வெளியில் வைத்துக் கொள்கிறாள். நீராடி ஈரம் சொட்டும் சேலையுடன் மடித்துணிகளை எடுத்துக்கொண்டு தலைத்துவட்டி கொள்ள வேண்டும். ஈரக்கூந்தலை சுற்றிய துண்டும் மடிச்சேலையுமாக மாமியாருக்கு உலர்புடவை கொண்டு போகிறாள் இன்னொரு குளியலறையில். அப்போதுதான் பொட்டு வைத்துக் கொள்ள மறந்தது நினைவுக்கு வருகிறது. கண்ணாடியை பார்த்து அவசரமாக ஒரு பொட்டை குங்குமச்சிமிழ் திறந்து தொட்டு வைத்துக் கொள்கிறாள். வயிற்றில் கபகபென்று பசி, எரிச்சல் கிளர்ந்தெழுகிறது. நறுக்கென்று சீஸ் பொதிந்த மொறுமொறு சாண்ட்விச்சை எடுத்து கடித்து கொண்டு நாற்காலியில் சாய்ந்து சூடான காப்பியை சிறிது சிறிதாக ரசித்து பருகினாள் வெட்டு.
கிரி, புடவை கொண்டு வரியாமா?
தோ வந்துட்டேமா. கைப்புடவை துண்டு இரண்டையும் குளியலறை கதவடியில் கொண்டு வந்து நீட்டுகிறாள். பரங்கிப்பழமாக பழுத்துத் தொங்கும் மார்பும் வயிறும் ஈரத்துணிக்குள் ஒட்டித் தெரிய லேசாக பூசிய பூச்சு போல் வெண்முடி படர்ந்த தலையும் கிரிஜாவுக்கு பார்த்து பழகிய இரக்கத்தை தோற்றுவிக்கும் வடிவம். கடந்த 17 வருஷங்களாக இவளை பூச்சியாக்கி வைத்திருக்கிறாள் என்ற உணர்வும் கூடவே இணைந்து எரிச்சலின் இழையை தோற்றுவிக்கிறது. சேலையை சுற்றி கொண்டதும் மெல்ல குளியலறையை விட்டு வருகிறாள். விபூதி சம்புடம், மடிநீர் செம்பு எல்லாம் சுவாமி அலமாரிக்கு அருகில் வைக்கப்பட்டிருக்கின்றன.
குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டானா?
ம்,
ராத்திரியெல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமித்தே, மருந்து கொடுத்தியா?
ம்,
விளக்கேத்தி வச்சுட்டு போ, இன்னைக்கு கிருத்திகையா இருக்கு, துளி பாயசம் வேணா வை.
அத்தியாயம் 2. வேலைக்காரி மணி அடிக்கிறாள். எல்லா வீடுகளிலும் பாத்திரம் துலக்கும் தொட்டி சமையல் அறையில்தான் இருக்கும். இந்த வீட்டிலும் சமையல் அறையில் இருந்தாலும் கேட்டுக்கொண்டதன் பேரில் வெளியே ஒரு தொட்டியும் குழாயும் பின்பக்க வராந்தா போன்ற சிறு பகுதியில் வைத்துக் கொடுத்துவிட்டு 3500 மாற்றினான் வீட்டுக்காரன். வேலைக்காரி துலக்கிய பாத்திரங்களை மீண்டும் நீரூற்றி கழுவி கவிழ்த்து வடித்த பிறகே உள்ளே எடுத்து செல்லலாம். சிறுவர் உடைகளை அவள் துவைத்து பிழிந்து மொட்டை மாடியில் உலர்த்தினால் அவளே மாலை 4 மணிக்கு வந்து எடுத்து மடித்து வைப்பாள். பள்ளிச் சீருடைகளை அவளே எடுத்துச் சென்று மாலை வரும்போது பெட்டி போட்டு கொண்டு வருவாள். தலை போனாலும் கிரிஜா குழந்தைகளின் துணிகளையோ வேறு மடியில்லாத திரைச்சீலை போன்ற துணிகளையோ தொடலாகாது. மாமியார் இரவு ஆகாரம் பண்ணி முடியும் வரையிலும் இவள் பெண்களின் மேல் பட்டுக்கொள்ளவும் கூடாது. பரத்துக்கு மட்டும் இலக்கு, துணிப்படாமல் தொடலாம். பொன்முடிந்த துணிக்கும் புத்திரனுக்கும் தீட்டு இல்லை.
தீதிஜி,
இன்று சாயங்காலம் நான் வரமாட்டேன்.
பாத்திரங்களை சுத்தமாக கழுவி துடைத்து கவிழ்த்த வண்ணம் வேலைக்காரி மாயா சொல்கிறாள்.
ஏன்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தீதிஜி, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்.
என்ன உடம்பு? நேத்து தெரு நாயை தொட்டு விளையாடிட்டு இருந்தான். உனக்கு எத்தனை நாள் அந்த நாயை தொட விடாதன்னு சொல்ற மாயா? அது சொறி நாய்.
ஹா, சொன்னா கேக்கறதில்ல தீதிஜி. ராத்திரியெல்லாம் காய்ச்சல். சீட்டு வாங்க ஒரு ரூபாய் தரணும் தீதிஜி.
ஒரு ரூபாய் பாரமில்லை. மதியம் துணி மடிக்க அவள் வரவில்லை என்றால் இவளே இப்போது அவற்றை பிழிந்து உலர்த்த வேண்டும். மாயாவுக்கு கதவை சாத்திவிட்டு மடியாக சாதம் பருப்பு குக்கரில் வைத்து சமையலை தொடங்குகிறாள். பாயசம் வைக்கச் சொல்லி உத்தரவாகியிருக்கிறது. இவள் துணிகளை பிழிந்து உலர்த்திவிட்டு நிவேதனத்துக்கு சித்தமாக பாயசத்தையும் முடிக்கிறாள். ஜபம் பாராயணங்கள் எல்லாம் முடித்து தெய்வங்களுக்கு நிவேதனமும் ஆகும் நேரத்தில் வாசலில் மணி அடிக்கிறது. இந்நேரத்தில் யார் வருகிறார்கள்? கிரிஜா வாசற்கதவை திறக்கிறாள். பம் என்று கூந்தல் எழும்ப அலங்கார கோலத்தில் கிள்ளி எடுக்க சதையில்லாமல் வெடவெட என்று உயர்ந்து,
என்ன கிரி, என்ன தெரியலையா? கல்பனாவின் தங்க ரத்னா,
உங்க மாமியாரின் பேத்தி.
கிரிஜா ஒரு சிரிப்பை நெளிய விடுகிறாள்.
ஓ, அடையாளமே தெரியாம இழைச்சி போயிட்ட. தலைய வேற எப்படியோ பண்ணின்னு இருக்க.
வா வா. நீ வராதேன்னாலும் வரத்தான் போறேன். வந்துட்டே.
தோளில் கையை போட்டுக் கொள்கிறாள். கிரிஜா கூசி உதரும் வகையில் குறுக்கிக் கொள்கிறாள்.
ஹேய், என்ன மாமியார் மடியா, எப்படி இருக்கா பாட்டி?
கைப்பெட்டியை முன்னரையில் வைக்கிறாள். முன்னரையின் கம்பளங்களையும் மூளை அலங்காரங்களையும் சுவரில் தொங்கிய பதிக் ஓவியங்களையும் நடுவில் தொங்கிய படிக விளக்குகளையும் பார்த்து பிரமிக்கிறாள்.
வாவ், ஃபென்டாஸ்டிக்.
கல்பனா தான் அட்ரஸ் கொடுத்தா. அவ 2 மாசம் முன்ன ஆஃபீஸ் வேலையா வந்திருந்தாளாமே.
ஆமா, ஒரு நாள் ஃபோன் பண்ணினா. பிள்ளை அவன் அப்பா 2 பேரையும் உன் மாமா சொன்னார்னு ராத்திரி சாப்பிட கூட கூட்டின்னு வந்தா. அவன் சவுதியிலேருந்து வந்து இங்க ஏதோ இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும்னு வந்தாப்ல.
இப்ப குடும்பமே சரியில்லை. அவன் திடீர்னு நீ போட்டு வச்சுக்கிற கோயிலுக்கு போற, நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நீ இப்படி இருந்தா எப்படின்னு வம்பு பண்றான் போல. இவ்வளோ நல்ல வேலை பதவி போடாப்போ, உன் படமும் வேண்டாம் குடும்பமும் வேண்டான்னு வரவேண்டியது தானே. வெளியில சொல்லிக்கல, வேதனை.
எல்லாரும் ரோக்ஸ், ராஸ்கல்ஸ். 15 வருஷத்துக்கு பிறகு இப்ப பிளேட்டை மாத்தி போடுறான். பணத்திமிர். இவ்வளவு படிப்பு கூட அவனுக்கு கிடையாது. வெறும் மெக்கானிக்கா தான் இருந்தான். ஏதோ போனா நல்ல பணம் வந்திருக்கு. இப்ப நீ தலையில துணியை போட்டுக்க, பேரை மாத்திக்கன்னு நிர்பந்தம் பண்றான்.
கிரி பேசவில்லை. கல்பனா கல்லூரியில் அவளுக்கு 1 வருடம் இளையவள். அவள் கல்லூரி நாட்களில் வீட்டுக்கு வருவாள். இவளுக்கு தந்தையில்லை. அவளுக்கும் தாய் மட்டுமே இருந்தாள். அந்த சிநேகத்தில் 4-5 ஆண்டு இடைவேளைக்கு பிறகு இரு தாய்மாரும் எங்கோ கோவிலில் சந்திக்கையில்தான் கிரிஜாவுக்கு இந்த வரனை கொண்டு வந்தார்கள். கல்பனாவின் தந்தை பாட்டியின் முதல்தாரத்தின் மகன். தகப்பனார் உயிருள்ள போதே சொத்தை பிரித்து கொண்டு சென்று குடித்து குடித்து தீர்த்துவிட்டான். பிறகு நோய்வாய்ப்பட்டு செத்தான். தந்தை இருந்த நாட்களிலேயே இவர்கள் குடும்பம் தொடர்பில்லாமல் பெங்களூரோடு போயிருந்தது. பின்னரே கல்பனாவின் தாய் தன் சகோதரன் குடும்பத்துடன் அண்டி வந்து தையல் தைத்து கொடுத்து குழந்தைகளை படிக்க வைத்தாள். 2 பேரும் பெண்கள்.
நீ என்ன பண்ணிட்டு இருக்கமா இப்ப?
நான் எம்ஏ சோசியாலஜி பண்ணேன். இப்ப PhD பண்ணிட்டு இருக்கேன். இங்க யூனிவர்சிட்டியில என் கைடு இருக்கார். கொஞ்ச நாள் தங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னு வந்திருக்கேன். சாமு ஆஃபீஸ்க்கு போயாச்சாக்கும்.
ஜப்பான் போயிருக்கார். வர புதன்கிழமை வரார்.
நான் நேத்தே வந்துட்டேன். எங்க அம்மாவோட கசின் ஒருத்தர் இங்க கரோல்பாக்ல இருக்கார். அந்த அட்ரஸ் கொடுத்து அங்கதான் அம்மா போக சொன்னான். பாவம், அவங்களே பர்சாத்ல இருக்காங்க. ரொம்ப சின்ன போர்ஷன். சரின்னு காலம இந்த அட்ரஸை தேடிட்டு வந்துட்டேன்.
உள்ள வா, குழந்தைகள் ரூம்ல தங்கிக்கோ.
கிரிஜா அந்த அரைப்பக்கம் இந்த மடிநிலையில் போக மாட்டாள். குளிப்பதற்கு முன் துணிகளை வாரி வந்து ஒழுங்கு செய்வாள். விசாலமான அறையில் 3 கட்டில்கள் இருக்கின்றன. திறந்த புத்தக அலமாரிகள், பெரிய படிப்பு மேசை, கேசட்கள் மேசை மீதும் கட்டில் மீதும் இறைந்து கிடக்கின்றன. ரேடியோகிராம் தூசி படிந்து மேலே கண்ட கண்ட பொருட்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. சாந்து குப்பி, புத்தகம், குரோஷா ஊசி எல்லாம்.
பாட்டிக்கு சாதம் போடணும் ரத்னா. நீ குளிக்கணுமானால் பாத்ரூம் இங்கே இருக்கு, குளிச்சுக்க.
ஹேய், நீ இப்பவும் நடுங்கிட்டு தான் இருக்கியா? பாட்டி மடி மடின்னு இன்னும் உயிரை வாங்குறாளா?
அதெல்லாம் கேட்காத, நான் இங்கே வந்து இப்போ நிற்கிறது தெரிஞ்சா சாப்பிட மாட்டாள்.
பட்டினி கிடக்கட்டும், நீ ஏன் பயந்து சாகணும்?
கிரியின் அடி நெஞ்சில் எங்கோ போய் அந்த வீணா நெம்புகோல் போடுகிறது.
மாமா ஒன்றும் சொல்ல மாட்டாரா?
ம், அதானே முக்கியமான பாயிண்டாக இருக்கு.
மேல் சாவனசரம் கிரி, நீங்கள் இப்படி கோழியாக இருப்பதால் தான் அவங்க மேலேயே இருக்காங்க.
கிரி பேசாமல் திரும்புகிறாள். பூசை வழிபாடு முடிந்து விழிகளை உறுத்து பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருக்கிறாள் மாமியார். இலை போட்டு சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டும்.
யார் வந்திருக்கா?
ரத்னா. வெறுப்பை உமிழும் பார்வையுடன் தலைத்துணியை இழுத்து இறுக்கிக் கொள்கிறாள். இது ஒரு கோபத்தை வெளியிடும் செயல்.
வந்தா அவளோட பேசின்னு நின்னியாக்கோ. இங்கே எதுக்கு வந்திருக்கு?
சாதி இல்லை சனம் இல்லைன்னு எவனையோ கூட்டிண்டு அக்கா வந்தது. இப்போ தங்க எவனை கூட்டிட்டு வந்திருக்கு?
அசத்துக்கள். நம்ம வீட்டில் ரெண்டு பொண்களை வச்சுட்டுருக்கோம்.
இதுக சகவாசம் என்னத்துக்கு?
தாலி இல்லை மூக்குத்தி இல்லை.
அவள் இங்கே தங்க வந்திருக்கிறாள் என்று தெரிந்தால் என்ன சொல்வாளோ? எல்லாம் போக இவள் எதற்கு அஞ்சுகிறாள்? இந்த வீட்டில் கிரிக்கு உரிமை இல்லையா?
பதில் பேசாமல் இலையை கொண்டு வந்து போடுகிறாள்.
கிருத்திகை, பாயசம், சாதம், பருப்பு, நெய், தயிர், கத்திரிக்காய் துவையல், ரசம், வாழைக்காய் கறி எல்லாம் கொண்டு வந்து பரிமாறுகிறாள். குடிக்க இளம் சூடாக வெந்நீர். ரத்னா குளியலறையில் நன்றாக குளித்து துணி துவைத்து ரயிலழுக்கு மேலழுக்கு எல்லாம் போக்கிக் கொண்டு அலசி பிழிந்த உடைகளுடன் வெளியே வருகிறாள். பூ போட்ட வீட்டங்கி அணிந்திருக்கிறாள். மொட்டை மாடி கம்பியில் தனது சல்வார் கமீஸ், பாவாடை மற்றும் உள்ளாடைகள், ஒரு சேலை எல்லாவற்றையும் உலர்த்துகிறாள். முடியை கட்டிய துணியால் துவட்டி குட்டை முடியை ஷாம்பு மணம் காற்றில் கலக்க ஒன்றோடு ஒன்று இழை ஒட்டாமல் தட்டி ஈரமுலரச் செய்கிறாள்.
இந்த வீடு சொந்தமா கிரி?
ம், வாடகை 3500.
ஓ, கம்பெனி கொடுக்கும். பாட்டி சாப்பிட்டாச்சா?
ஆமாம், வா உனக்கும் சாப்பாடு வைக்கிறேன்.
சாப்பாட்டறை மேசையின் மீது விருந்தினர் பீங்கான் தட்டுக்களில் ஒன்றை எடுத்து வைக்கிறாள் கிரி. பரிமாற முன்வருகிறாள்.
வாட் அபவுட் யூ? நீ சாப்பிடு, உனக்கு போட்ட பின் சாப்பிடுவேன்.
ஏன், சாதம் பத்தாமல் குக்கர் வச்சிருக்கியா?
அப்போ ஆகட்டும், சேர்ந்து சாப்பிடுவோம்.
ஓ இல்லடி.
கிரி சொல்லும் முன் ரத்னா சமையலறைக்கு சென்று பார்க்கிறாள். மடிச்சமையல் பாத்திரங்கள், குழம்பு, ரசம் எல்லாவற்றையும் திறந்து பார்க்கிறாள். பிறகு அவளே ஏதோ ஒரு தட்டை கொண்டு வந்து வைக்கிறாள். அந்த கையுடன் குளிர் அலமாரியை திறந்து குளிர்ந்த நீர் பாட்டிலை எடுத்து மேசை மீது வைக்கிறாள். ஊறுகாய்கள், தயிர்.
ஐ, இது என்ன ஊறுகா கிரி?
ஸ்வீட் நெல்லிக்கா. நீ உட்காரு, நான் பரிமாறுவேன்.
நத்திங் டூயிங். ஏன், என்னுடன் சாப்பிடக்கூடாதா?
இவக்கா எவனையோ கட்டின்ட்டா, நீ சாப்பிடக்கூடாதுன்னு மாமியார் சொன்னாளா?
உண்மையில் இவள் வருகையில் தனது பல நாளைய வெறுப்பும் பொருந்தாமையும் ஓர் எல்லைக்கு வந்து விடுமோ என்று கிரி இப்போது அஞ்சுகிறாள்.
உனக்கு என்ன பிடிவாதம்? இந்த அழுக்கு சமையல் அறையில கீழே உட்கார்ந்து எல்லாருக்கும் எல்லாம் வைத்துவிட்டு மிச்சம் மீதியை கொட்டி கொண்டு சாப்பிட நீ நாலு காலியனமா?
நீ எதற்காக எம்ஏ பிஎட் பண்ணி 8 வருஷம் வேலையும் பண்ணின?
அந்த கிரிஜா எங்க போனாள்?
இந்த மொட்டைக்கிழத்துக்கு ஏன் இப்படி பயப்படணும்?
உனக்கு சிந்திக்கும் அறிவே இல்லை.
ஹோ, கமான் கிரி.
இப்படி அவளிடம் யாராவது ஒரு நாள் பரிவு கட்டியிருக்கிறார்கள்? பெற்ற பெண் குழந்தைகள், கணவன், மாமியார், எல்லாருக்கும் அவள் கடமைப்பட்டவள். பிரசவ காலத்தில் கூட தாயார் வந்து 22 நாட்கள் மட்டுமே இருந்திருக்கிறாள். பிறகு மெல்ல மெல்ல அவள் தன் வேலை, குழந்தை வேலை என்று கவனித்துக் கொள்வாள். 2 மாசங்களில் முழு சார்ஜையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் அவள் கணவனுக்கு சென்னையில்தான் அலுவலகம் இருந்தது. 2 பெண் குழந்தைகளும் சேரி குழந்தைகள் போல் உடம்பில் துணியில்லாமல் இருக்கும். கிரிஜாவுக்கு தன் சிநேகிதிகளோ மாணவிகளோ எவரேனும் வந்துவிட்டால் வெட்கம் பிடுங்கித் தின்னும். பிறகு குழந்தைகளை கண்டித்து தன்னை தொடக்கூடாது என்று பழக்கப்படுத்தினாள்.
பெண் குழந்தைகள், அவர்களுக்கு இளமையில் தாயின் அன்பான அரவணைப்பும் தொட்டுணரும் மகிழ்ச்சிகளும்
அந்த இளம் பருவத்தில் மறுக்கப்பட்டன. இப்போது ஆண் குழந்தை என்று பரத்துக்கு அந்த கண்டிப்பு இல்லை. துணிபடாமல் தொடலாம், தொட்டாலும் பிள்ளை குழந்தை.
ஸ்வீட் நெல்லிக்கா வண்டர்ஃபுல் கிரி.
என்ன சும்மா?
ஷ், என்ன இது? எதுக்கு கண்ணீர் விடுறீங்க?
இதுதான் எனக்கு பிடிக்கல. கிரி வெட்கத்துடன் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். தட்டை இழுத்து கொண்டு பரிமாறிக்கொள்கிறாள்.
நீங்க எக்ஸலன்ட் குக்கிரி. சாம்பாரும் இந்த சீஸ் கறியும் பிரமாதமா இருக்கு. இதுல என்ன போட்டிருக்கீங்க?
வெறும் வெங்காயமும் பட்டாணியும் தான்.
மேசையில் இவளுடன் அமர்ந்து எச்சிலும் இல்லை பத்தும் இல்லை என்று எல்லாவற்றையும் ஒரே கையினால் தொட்டுக்கொண்டு சாப்பிடுவதை மாமியார் எழுந்து வந்து பார்த்து விடுவாளோ என்ற குற்ற உணர்வு முள்ளாக பிடுங்குகிறது. ரத்னா ஒரு கையால் தட்டை பிடித்து கொண்டு சோற்றை துவையலுடன் கலந்து கொண்டு அதே கையினால் சாம்பாரையும் எடுத்து ஊற்றிக்கொள்கிறாள். ரசித்து சாப்பிடுகிறாள். இப்படி சாப்பிட்டு வருஷங்கள் இருக்கும். ரொம்ப நல்ல காம்பினேஷன் இந்த சாம்பாரும் துவையலும். பாராட்டுகளை அள்ளி சொரிகிறாள். கிரி தனது சாப்பாட்டை 5 நிமிடங்களில் முடித்துக்கொள்கிறாள். ஆனால் அவள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு கபடமற்ற அவள் தன்மையினால் கவரப்பட்டவளாக அமர்ந்திருக்கிறாள். வாழ்க்கையை நேராக நின்று அரைக்கூவல்கள் சமாளிக்கும் துணிவு அவளிடம் இருக்கிறது. தான் மட்டும் ஏனிப்படி அஞ்சி குறுகி கூணிப்போக வேண்டும். தட்டை சுத்தமாக துடைத்துவிட்டு கைவிரல்களையும் நாக்கால் நக்கிக் கொண்டு ரசிக்கிறாள் ரத்னா.
கொஞ்சம் தயிரும் சாதமும் போடட்டுமா?
ஓ நோ, வயிறு ஃபுல்கிரி, இனிமேல் இடமில்லை.
பாயசம் சாப்பிடு.
ஓ, இது வேற இருக்கா? சரி, கிணத்துல கொஞ்சமா விடுங்க. கிரியும் சிறிது கிணத்தில் ஊற்றிக்கொள்கிறாள்.
நவ் டெல்மி கிரி, உங்க அறிவு, உங்க திறமை எல்லாம் இந்த சமையலறை சேவகத்தில் முடங்கியிருக்கே. கிரி, ஆர் யூ ஹாப்பி வித் திஸ் லைஃப்?
கிரிக்கு மீண்டும் கண்ணீர் கொப்பளிக்கிறது. வேதனையுள்ள இடத்தை நேரடியாக குத்தி கொண்டு வருகிறாள் ரத்னா. இந்த கிழத்த மொட்டைத்தலையை கண்டால் எப்படி ஆத்திரம் வருதுங்கிறீங்க? இதுவே போய் தலையை மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கு. சாமிகளை பார்க்கணும்னு.
கிரி, எனக்கு இதுக்கு சைக்காலஜியே புரியல. அப்பெல்லாம் அந்த காலத்துல தாத்தா செத்து போனப்ப இவளுக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு காவலா நின்னாராம்.
நான் சின்னவ, எனக்கு அவ்வளோ விவரம் தெரியல. உண்மையில எங்க அப்பா அம்மாவை தாத்தாவை விட்டு பிரிச்சு அடிச்சு விரட்டியதே இவதான். அப்பா பேர்ல தப்பு இருந்திருக்கும் இல்லங்கள. ஆனாலும் இவளுக்கு என்னைக்குமே குடிலமான எண்ணம் தான். சிரிச்சே பார்த்ததில்ல. பாட்டினா கிட்ட வராத தொடாதன்னு பயம்தான்.
இப்ப இதெல்லாம் எதுக்கு ரத்னா? நீ எழுந்து கையலம்பு.
கை கழுவுறது கிடக்கட்டும். உங்களைப் போல எம்ஏ பிஎட் படிச்சு சுயமா 8 வருஷம் வேலை செய்யறவ இவளுடைய முட்டாள்தரமான ஆச்சாரத்துக்கு உட்படுவாளா? இது என்ன மடி? ஆட்களை வதச்சிட்டு இவ பிள்ளை அங்க இங்கன்னு போறான். மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் சாப்பிடாமலா இருப்பான்? உங்களை இப்படி வதைக்கிறது மட்டும் என்ன நியாயம்?
அடி ரத்னா, கத்தாத. அவ காதுல விழுந்துட போகுது. இப்ப எதுக்கு ரகள வீணா?
இனிப்பும் கரிப்புமாக கண்ணீர் பொங்கி சுண்டி எரிகிறாள். ரத்னாவை தழுவிக்கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. இந்த ஈரமற்ற மடிக்கூட்டில் மனித சிநேகமில்லாமல் தவிக்கும் அவளுக்கு சிநேகத்தின் இழைகள் இன்னும் தாபத்தை கிளர்த்துகின்றன.
கேட்கட்டுமே. அப்படியானோ இந்த மாமியார் பெரிய அறிவாளி, இன்டலெக்சுவல், ஏகப்பட்ட சமூக பதவி பொறுப்புகளை ஏற்றவர்.
அவருக்கு ஊழியம் செய்வது ஒரு கடமைன்னு என்றிருந்தாலாவது நாம் ஒப்பலாம். அதுவும் கூட நாம் தன்மானத்தை கொல்ல வேண்டியதில்லை. ஆனா இங்க என்ன, நீங்க எவர் வீட்டு பெண்ணோ? இவ பையன் தாலி கட்டியதால அடிமை. அம்மா முன்ன ஒருக்கா மெட்ராஸ்ல வந்தப்ப பார்த்தாளாம். கவிதாவும் சாருவும் பாவும் உடம்புல துணியே இல்லாம மழை தண்ணியில அலைஞ்சு நெஞ்சு கட்டியிருக்கு. ஒரு கம்பளி சட்டைய பாந்தம் இல்லாம போட்டு வச்சிருக்கான்னு வேதனைப்பட்டாள். இந்த யுகத்துல எந்த பொண்ணானும் உங்களைப் போல இருப்பாளா?
டெல்லிக்கு வந்தப்புறம் கொஞ்சமட்டு. வரத்துக்கு ஒண்ணுமே கட்டுப்பாடில்லை.
புள்ள சாதிக்க போறான். இவ புள்ள ஒரு பொண்ணை கட்டி அவளை வதைக்கிற முழு அதிகாரமும் கொடுத்துருக்கான்ல கிரி. சாமு ஒண்ணுமே சொல்ல மாட்டானா?
ஐயோ, எங்க அம்மா வயசானவ, அவ இருக்கிற கொஞ்ச வருஷம் நாம் அவ இஷ்டப்படிதான் நடக்கணும்னு கல்யாணம் ஆன அன்னிக்கே சொல்லிட்டர்.
கொஞ்ச காலம்னு 100 வயசு அவ ஜம்முன்னு கொடுங்கோல் ராணியா இருப்பா. நீங்க இருக்க மாட்டீங்க. 6 வயசுல தேஞ்சு போயிடுவீங்க. அவ புள்ள தெரிஞ்சுப்பானா? நான் இப்ப வந்து கேட்காமையா இருப்பேன்.
ரத்னா ப்ளீஸ், நீ பாட்டில் எதையானும் சொல்லிட்டு போயிடாதடி. குடும்ப ஹார்மனி முக்கியம்.
அந்த ஹார்மனி நீங்க வெறும் பூச்சியா மெஷினா உழைக்கிறதால தான் இருக்குன்னா அது கேவலம். எல்லா ஸ்வரங்களும் ஒத்து இணைஞ்சாதான் ஹார்மனிங்கிற அம்சம் வரும். ஒரே பார்வையில் ஹார்மனி கிடையாது. ஒரே போடாக போட்டுவிட்டு ரத்னா. அத்தியாயம் 3. பகல் 3 அடிக்கப் போகிறது. மாவரிக்கும் கிரைண்டர் பழுதாக்கி கிடக்கிறது. எலக்ட்ரீஷியனுக்கு நேரில் போய் சொல்லி கூப்பிட்டு வர வேண்டும். நேரமில்லை.
அடுப்பில் எண்ணெய் சட்டியை வைத்து தேன்குழல் பிழிந்து கொண்டிருக்கிறாள் கிரி. ரத்னா சற்றே படுத்து எழுந்து முற்றத்து துணிகளை எடுத்து மடிக்கிறாள். ரோஜா மாமி வருகிறாள் போலிருக்கிறது. லேசான வெளிநாட்டு செண்டு மணம் காற்றில் தவழ்ந்து வருகிறது. சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டு கிரி சாப்பாட்டுக் கூடம் கடந்து மொட்டை மாடிக்கு செல்லும் வாயிலில் நின்றபடியே பார்க்கிறாள். அங்கிருந்து பார்த்தால் மாமியார் அறை தெரியும். மருதோண்டி சிவப்பில் பட்டுச்சேலை தெரிகிறது. இவள் மட்டும் வந்தால் நேராக மாமியாரின் அறைக்கு போய்விடுவாள். பிரதான வாசலில் வந்து மணியடிக்கும் சமாச்சாரம் கிடையாது. அந்த அறைக்கு மாடிப்படியில் இருந்து நேராக போய்விடலாம்.
இப்ப மூணுனா சேந்தாப்புல லீவா இருந்தது, போக முடியல எங்கோ. யார் யாரோ வெளியிலேந்து வந்திருக்காப்புல, அசைய முடியாதுன்னுட்டார். அடுத்த வாரம்தான் பார்க்கணும்.
எனக்கு கூட பார்க்கணும்னு இருக்கு. எல்லாத்துக்கும் கொடுப்பணம் வேணும் ரோஜா, நினைச்சாப்புல எங்க நடக்கிறது.
உங்களுக்கு என்ன பாட்டி, சாமு வந்ததும் கார்லயே ஒரு நட போயிட்டு வந்துடலாமே. இல்லாட்டா இருக்கவே இருக்கு, எங்க கூட வந்துடுங்கோ.
என்னமோ பெத்த பெண்ணுக்கு மேல நீதான் கவனிச்சுக்கிற.
இது என்ன பிரமாதம், உங்களை பார்க்கறது எனக்கு என்னவோ தாயாரை பார்க்கறாப்புல இருக்கு. பெரியவாளுக்கு செய்ய கொடுத்து வச்சிருக்கணும். கோதுமை பால் எடுத்து அதை கிளறின ஆரி துண்டு போடக்கூட நிற்காம அவசரமா இத்தனை டப்பில போட்டு எடுத்துன்னு வரேன். வாயில போட்டுண்டு பாருங்கோ. இவாள்லாம் கோவாவும் பன்னீரும் கடையில வாங்கி போடுவா, உங்களுக்கு திங்கறதுக்கில்ல. அதுக்காக நான் தனியாவே ரெண்டு பாக்கெட் பால் வாங்கி கோவா கிளறினேன். மாமியார் அவள் கொண்டு வந்து கொடுக்கும் பண்டத்தை வாயில் போட்டுக் கொள்கிறாள்.
நீ பண்றது கேட்கணுமா ரோஜா, பத்து விரலும் பத்து காரியம் அம்ரதமா இருக்கு.
கிரிக்கு பொறுக்கவில்லை. அந்த வாயிற்படியில் போய் நிற்கிறாள்.
மாமி எப்ப வந்தாப்ல, உங்களுக்கு அம்மாவை பார்த்துட்டு போனா போறும்.
உனக்குத்தான் சிநேகிதி யாரோ வந்திருக்காப்ல, பிஸியா இருக்க.
துணி மடித்து கையுடன் ரத்னா அப்போது உள்ளே வருகிறாள்.
பாட்டி என்ன எப்படி இருக்கீங்க, நான் உங்க பேத்தி ரத்னா.
பாட்டி அவளை ஏற இறங்க பார்த்து தலை துணியை ஓர் அசைப்புடன் இறக்கிக் கொள்கிறாள்.
அதான் வந்து எட்டு மணி நேரம் கழிச்சு கொசலம் விசாரிக்கிறியாக்கும்.
எங்க வந்த இப்ப?
இங்க இருக்க வந்திருக்கேன். ஏன் வரக்கூடாதா பாட்டி?
பேஷா இரு, உன் சித்தி இருக்கா, ஈஷிண்டு எல்லாம் செய்வா. என்னை எதுக்கு கேட்குற, என் வீடா அது. நான் ஒரு மூலையில யார் வம்பும் வேண்டான்னு தான் ஒதுங்கிட்டேனே.
ஐயோயோ, நீங்க ஏன் பாட்டி ஒதுங்கணும், ராணி மாதிரி அதிகாரம் பண்றீங்க, ஒதுங்குவானே.
கேட்டியடிரோ ஜாக்கிரமத்தை, நான் ராணி மாதிரி அதிகாரம் பண்றேனா? ஏண்டிம்மா, உங்க அம்மா சொல்லி கேட்க சொன்னாளா? எத்தனை நாள் என் அதிகாரத்துல இருந்தா?
எங்க அம்மாவை நான் சொல்லல. அவள் அடுத்து பேசும் முன் கிரி அஞ்சிக்கொண்டு அங்கிருந்து அகலுகிறாள்.
பாவம் சித்திக்கு உங்களை கண்டு எத்தனை பயம் பாருங்க.
போடி அசத்து, அவளுக்கு என்ன பயம், எட்டு ஊருக்கு சாமர்த்தியக்காரி, என்கிட்ட வாய மூடிண்டு நடிக்கிறாள். அவன் என்னமோ நிக்க நேரம் இல்லாம எங்கேயோ சாப்பிட்டு எங்கேயோ தங்கி அலையறான். அந்த காலத்து போல என்ன கஷ்டம் இப்ப வீட்டுக்காரியும், எல்லாம் ஸ்விட்சு கேஸு அடுப்பு, நிமிஷமா ஆகிற ப்ரெஷர் குக்கர், வெயிலுக்கு கூலர், குளிருக்கு ஹீட்டர், என்ன கஷ்டம் இவாளுக்கு.
அதான் மத்தியானத்துல படுக்கையில போய் படுக்கிறா, எனக்கு என்னமோ பிடிக்கிறதில்ல. என்னை ஏன் முன்ரூமுக்கு வராதேங்கிறாளே, இந்த சோபா குஷன் எவாள்லாமோ உட்கார்ற இடத்துல எப்படி உட்கார. இங்கே இந்த பெரம்பு சேர் தான் என் மனசுக்கு பிடிக்கிறது. எங்க வீட்டிலும் எனக்கு பெரம்பு பின்னின சோபா அம்மா ஓடுதுன்னு அதில் யாரும் உட்கார மாட்டா என்று ரோஜா மாமி ஒத்துப்பாடுகிறாள்.
ரெண்டு பொண்ணு, அதுலேயும் கவி மேஜராயாச்சு, ஒன்றும் தெரியல. ஏதானும் சொன்னா போ பாட்டி வா பாட்டிங்கோ, ஆனால் மனசு கிடந்து அடிச்சுக்கிறது. தங்கம் என்ன வெலை, வைரம் என்ன வெலை, இதுகளை காது மூக்கு ஒக்கிட்டு காலாகாலத்தில் கட்டி வைக்கணும்னு இவாளை பாரு. அக்கா காரி சொல்லப்படாது, எவனையோ கட்டிண்டு குடும்பத்துக்கே அனாச்சாரமாயாச்சு. இவ வயசு 30 ஆயாச்சு, ஒரு கட்டா காவலா கிடையாது. எனக்கு ஏண்டாப்பா இதெல்லாம் பார்க்கணுன்னு இருக்கு. ஒரு எச்சிலா தீட்டா ஒரு இழவும் இல்லை. 100 வியாதி ஏன் பிடுங்கி தின்னாது. பரத்துக்கு 9 வயசு ஆகலை, பிள்ளை குழந்த கண்ணாடி போடணுங்கிறான். இப்பவே இப்படி அனாச்சாரம் கலந்தா.
முட்டாக்கை இழுத்துக்கொண்டு முதியவள் வெறுப்புடன் திரும்புகிறாள். கிரிஜா பாட்டிக்கு பூரி இட்டு கொண்டிருக்கையில்
குழந்தைகள் வந்து விடுகிறார்கள். ரத்னாவை கண்டதும் இரண்டு பெண்களுக்கும் ஒரே சந்தோஷம். அவர்கள் அறையில் இவளால் ரசிக்க முடியாத மேற்கத்திய ரஞ்சக இசை முழங்குகிறது. ட்ரம் அதிரும் ஓசை, குதித்து குதித்து இளைஞர் பாடும் குதூகலம்.
என்னமா டிஃபன்?
பூரி பண்ணிருக்கேன், தேங்குழல் இருக்கு. போமா போர். வெஜிடபிள் பஃப் பண்ணலியா? இருந்த பட்டாணிய காலம சீஸ் கறிக்கு போட்டுட்டேன்டி, பாலில் போட்டு தரேனே.
வேணாம் போ. காப்பியை மட்டும் பருகிவிட்டு போகிறார்கள். சற்றைக்கெல்லாம் மூவரையும் கூட்டிக் கொண்டு ரத்னா வெளியே செல்கிறாள். 6 மணிக்குள் மாமியார் பலகாரம் முடிந்துவிடும். பாலில் நனைத்த பூரியுடன் கிரிஜா மாமியாரை உபசரிக்கப் போகிறாள். கிழவி கைக்கால் சுத்தம் செய்து கொண்டு நெற்றியில் புதிய விபூதியுடன் வாசல் பக்கம் உட்கார்ந்து வெளியே பார்க்கிறாள்.
அம்மா, பூரி எடுத்துக்கிறீளா?
எனக்கு வேண்டாம்.
தலை திருப்பலை கண்டதும் சுர் என்றது கிரிஜாவுக்கு. பற்றி கொள்கிறது. விழுங்கிக் கொள்கிறாள்.
ஏன் வேண்டா?
வேண்டானா? பின்னையும் பின்னையோ ஏன்னு கேள்வி. தினம் தினம் தின்னாரது. என் கையில பண்ணிக்க முடியாத போது என்ன வேண்டியிருக்கு? எனக்கு நீ உபச்சாரம் பண்ண வேண்டாம், போ.
ஒரு பிரளயமாகும் ஆவேசம் அவளுள் கிளர்ந்தெழுகிறது.
நான் அவ மேல இவ மேல பட்டிருப்பேன், முழுகி தொலைங்கிறளா என்று சொற்கள் வெடித்து வர தயாராக இருக்கின்றன. உதட்டை கடித்து கொள்கிறாள். கிரிஜா பொறுப்பாள். ஆனால் அரணை உடைத்து விட்டால் பிறகு சமரசத்துக்கு இடமில்லை. அரண் அவளை உள்ளே இழுக்கிறது. தள்ளி கதவை சாத்துகிறது. சமையலறையில் கொண்டு வந்து அவற்றை திரும்ப வைக்கிறாள். ரத்னாவும் குழந்தைகளும் வரும் கலகலப்பு செவிகளில் விழுகிறது.
ஹாய் மம்மி, உனக்கு வெஜிடபிள் பஃப் கரம் கரமா வாங்கிட்டு வந்திருக்கோம்.
சாதாரணமா என்றேனும் அவர்கள் வெளியில் சென்று இதுபோல் எதையேனும் வாங்கி வந்தால் கிரிஜா ஒதுங்கிக் கொள்வாள்.
போதும், மேலே வந்து விழணுமா? உள்ள கொண்டு வை என்பாள்.
குழந்தைகளோடு தானும் இம்மாதிரி ஒரு குழந்தையாக உண்டு கழிக்கும் நாட்கள் இவள் குடும்பத்துக்கு வரவே இல்லை.
கிரி, குழந்தைகள் ஆசையா அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க, வாங்கி சாப்பிடு.
அடி மக்குகளா, பிளேட்டு வச்சு எல்லாருக்கும் எடுத்து வைடி.
சாரு தட்டுக்களை கொண்டு பரப்புகிறாள்.
கார சமோசா, மலாய் பர்ஃபி. ரத்னா சர்பத்தை கலக்கி ஐஸ் துண்டு போட்டு வைக்கிறாள்.
எனக்கு ரோஸ்மல் கேண்டி என்று பரத் அவளை ஒட்டிக்கொள்கிறான்.
கிரிஜா எல்லோருடனும் உட்கார்ந்து மகிழ்ச்சியில் கலந்து கொள்கிறாள். முன்னரையில் அமர்ந்து தொலைக்காட்சியில் வரும் தொடர் நிகழ்ச்சியை பெண்களின் கூச்சலான விமர்சனங்களுடன் ரசிக்கிறாள். நத்தை கூட்டை உடைத்து கொண்டு அவள் அவளாக இருக்க முயன்றாலும் ஏதோ ஓர் இடிமழைக்கு வானம் கருத்து எங்கோ முணுக் முணுக்கென்று மின்னல் ஒளி வைர ஊசி பளிச்சிடுவது போல் உணர்வில் ஓர் அச்சம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. 4 இன்றும் மாயா குழந்தைக்கு உடல்நலமில்லை என்று துணி துவைத்து உலர்த்தாமல் போய்விட்டாள். கிரிஜா முற்றத்து துணிகளை எடுத்து மடித்து வைக்கையில் ரோஜா மாமி வந்திருக்கும் குரல் கேட்கிறது.
கேட்கவே சங்கடமா இருக்கே. நீங்க என்ன பஞ்சபட்சம் பரமாண்ணமா கேட்கிறேள்? ஏதோ இத்தனை உப்பு பண்டம் சுத்தபத்தமா இருக்கணும்னு பழகியிருக்கேள், அதுக்காக பட்னி கிடக்கும்படி விடுவாளா?
மாமி, உங்களுக்கு செஞ்சு நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். நீங்க தாயார போல. சாயங்காலம் நான் ஒரு நட வந்து ஏதோ பத்தில்லாத பலகாரமா பூரியோ கேசரியோ அவல் கஞ்சியோ கொண்டு கொடுத்துட்டு போவேனே.
கிரிஜாவுக்கு திக்கென்று நெஞ்சில் இடிக்கிறது. ரத்னா யூனிவர்சிட்டிக்கு போய்விட்டாள். குழந்தைகளும் இல்லை. இப்படி ஒரு திருப்பமா முந்தைய நாள் நிகழ்ச்சிக்கு?
அவ என்ன செய்வா ரோஜா? அந்த தருதலை ஏதோ கெடுதலுக்கு வந்து சேர்ந்திருக்கு.
கிரி இல்லாட்டா இத்தனை வருஷத்துல இப்படி ஒன்றும் ஆகாரம் இல்லாம படுத்துக்க விட்டதில்லை. சந்தேகமா இருந்தா குளிச்சுட்டு வந்து பண்ணி கொடுப்பா. இப்ப இது என்ன காலத்துக்கு வந்திருக்கோ தெரியல. கவிதாவும் சாரும் எட்டி பார்க்காதுகள். அதுங்க ட்ரெஸ்ஸும் கன்றாவியும் குதிராட்டம் வளர்ந்து கவுனை போட்டுண்டு கடத்திருவெல்லாம் சுத்துறதுக. நேத்து நான் பட்னி, அவள்லாம் கடையில போய் என்னத்தையோ வாங்கி வச்சுண்டு அதென்ன சிரிப்பு கத்தல் கும்மாளம். இப்படி கிரி கிரிசை கெட்டு போவான்னு நான் நினைக்கல. இன்னும் என்னெல்லாம் பார்த்துண்டு நான் உட்காந்துருப்பேனோ.
பாவம் நீங்க, கண் கிளங்கினா எனக்கு மனசே எப்படியோ வேதனை பண்றது. என்னமோ சொல்வா அந்த காலத்துல புருஷன் இல்லாத புகக கொடுமைன்னு. இது பிள்ளை இல்லாத மாட்டு பெண் கொடுமையா? வயசான அவளை பட்னி போட்டுட்டு எப்படி மனசு வந்தது? நான் கூப்பிட்டு கேக்குறேனே.
ஐயோ வேண்டாம்மா ரோஜா, அவன் ஊர்லேருந்து வந்தா இப்படி இவ்வளவுக்கு இருக்க மாட்டா. அந்த சனியனை முதல்ல அடிச்சு வெளியில துரத்த சொல்றேன்.
இதற்கு மேல் கிரிஜாவினால் பொறுக்க முடியவில்லை.
என்ன மாமி? நானே வந்துட்டேன். கேளுங்க என்னன்னு. ரோஜா மாமி பளிச்சென்று ஒரு சிரிப்பை மலர விடுகிறாள்.
ஏம்மா, மாயா வரலையா? நீயே துணி மடிக்கிற?
ஸ்ருதியே மாறிவிட்டது. பளிர் குங்குமம், போலிச் சிரிப்பு, சதை சுருங்கிய பழுத்த முகத்தில் என்ன மேக்கப்? கூந்தல் சாயம், இயற்கை புருவங்களை அழித்து பென்சிலால் வளைத்து கொண்டு கிழக்குரங்கு வேடம் போட்டுக்கொண்டு போலியாக சிரிக்கிறாள். கிரிக்கு எரிச்சல் கிளர்ந்தெழுகிறது.
ஏன் மாயா வரலையா?
நேத்து பூரியும் பாலும் பண்ணி கொண்டு வந்தா வேண்டான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இப்படி பட்டினி போட்டான்னு சொல்றார். நீங்க நெஜோன்னு நினைப்பீங்க. ரோஷமும் துயரமும் துருத்தி கொண்டு வந்து குரலை நெகிழச் செய்கின்றன கிரிஜாவுக்கு. அவளைப்போல் வாழைப்பழ ஊசியாக பேசத் தெரியவில்லை.
இதை பாரு கிரி, மனசுல எதையும் வச்சுக்காம சொல்லிடுறது நல்லது. இவ யாரு இந்த வீட்டு விஷயத்துல தலையிடுறதுன்னு நீ நினைக்கலாம். நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்ன நான் இங்க பெண்ணாய் பழகியவள். உன் மாமனார் என்னை மூத்த பெண்ணுன்னு தான் சொல்லுவர். ஏன், இந்த டில்லியில எங்க அப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொண்டு விடுறப்ப இவ வீட்டில்தான் கொண்டு விட்டா. அப்புறம்தான் தனி குடுத்தனமே போனேன். அப்ப ராமகிருஷ்ணபுரமே கட்டியாகல. இந்த இடையெல்லாம் காடு. தை மாசம் எங்க அப்பா என்னை கூட்டிட்டு வரச்சே குளிர் நடுங்கிறது. மாமி அன்னைக்கு ஒரு அவியல் வச்சு தேங்காய்பால் பாயசமும் வச்சிருந்தா பாரு, இன்னிக்கும் நாக்க விட்டு அந்த ருசி பிரியல. நவராத்திரி 9 நாளும் இங்கதான் இருப்பேன். இவாளுக்கு பெரிய குவார்ட்டர்ஸ் கர்சான் ரோட்ல. அவர் ஸ்கூட்டர்ல கொண்டு வந்து விட்டுட்டு ராத்திரி வந்து கூட்டிட்டு போவர். அவர் முதன் முதல்ல 3 மாசம் ஜப்பானுக்கு போனப்ப நான் இவா கூட தான் இருந்தேன். சாமு ஸ்கூலுக்கு போகும் முன் சாப்பிட மாட்டான், படுத்துவான். ரொட்டியை தட்டி ஊறுகாயை தடவி டப்பியில வச்சு கொடுப்பேன். இந்த உறவு தொடர்பு சலுகைகளை வெளியே வீசி உனது உரிமைக்கு மேல் எனக்கு சலுகை என்று நிலைநாட்ட முயலுகிறாள் ரோஜா மாமி. அந்த நாளிலும் மாமி மடிதான். இந்த குளிர்ல மாமா எழுந்து தனுர்மாச பூஜை பண்ணுவர். மாமி பொங்கல் பண்ணுவாள். விடியறப்ப காம்பவுண்ட்ல கோலம் பிரமாதமா இருக்கும். இதெல்லாம் இப்ப எதுக்குடி ரோஜா? அப்ப வாழ்ந்தது போயும் இப்ப வாழ்வது மெய்யுமா போச்சு. ஆச்சு, அவர் போய் 20 வருஷம் ஆக போறது. சரையு கல்யாணத்துக்கு இருந்தா? சாமு எம்ஏ சேர்ந்திருந்தானா படிச்சு முடிச்சிட்டானா? அவன்தான் மெட்ராஸ்ல சிஏ பண்ணிருந்தானே. ஒரே நாழி அஸ்தமன் ஆயிட்டது. கிடந்தாரா கொண்டாரா? கிழவி இதை பல முறைகள் சொல்லி கேட்டாலும் அதன் சோகம் இப்போதும் கிரிஜாவுக்கு புதிதாக கேட்பது போல் நெஞ்சை தொடுகிறது. மஞ்சளும் குங்குமமா முன்னாடி போக கொடுத்து வைக்கல. இப்படி ஒரு பாழும் ஜென்மம். அழிந்த பழமான கண்களில் நீர் தழும்புகிறது. புடவை துண்டினால் கண்களை துடைத்துக் கொள்கிறாள். அவள் சிறுசு வருத்தணும்னு எனக்கு ஆசையா? இப்பெல்லாம் தலை வச்சுண்டு ரவுக்கியும் செருப்பும் போட்டுண்டு எங்க வாழ்னாலும் எப்போ வாழ்னாலும் சாப்பிட்டுண்டு எல்லாரும் இருக்கா. எனக்கு கொடுத்தான் சரையு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்ன இந்த கோலம் வாண்டான்னு எல்லாரும் சொன்னான். இருந்த சபையில வர முடியுமா? அது அப்பவே போயாச்சு. முள்ளு மேல இருக்காப்ல இருந்தது. இந்த முடி ஈரம் ஒரு துளி நீர் பூமியில தெரிச்சால் அவர் 14,000 வருஷம் ரௌரவாதி நரகத்துல தவிப்பாளாம். அந்த பாவத்தை நான் சுமக்கணும் முடி அம்மா. பொன்னா பிறந்த ஜென்மாவில வேற என்ன இருக்குன்னு ராமேஸ்வரம் போய் தொலைச்சிட்டு வந்து பெரியவா கிட்ட தீர்த்த வாங்கிண்ட. அவளை கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கு. இன்னும் பிள்ளைப்பேர் வயசு மாறல. ஸ்நானம் பண்ணாதான் மடி. ரோஜாக்குன்னா அதெல்லாம் தாண்டியாச்சு. இனிமேல் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு கிரிஜாவின் பகுத்துணர்வு மங்கி அறிவு குழம்ப நெகிழ்ந்து போகிறாள்.
இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசா மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க. விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது தீபிகா அருணுடன் கதை ஓசை.